ஸ்ரீ விட்டலதேவாய நமஹ. ஸ்ரீ மகாபக்த விஜயம் துக்காராம் சரித்திரம் இரண்டாவது அத்தியாயம். துக்காராம் சுவாமிகளுக்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்தம். மகாபக்த சிகாமணியாகிய நாமதேவ சுவாமிகள் தம் ஆயுள் காலம் முற்பங்கில் ஸ்ரீ பண்டரிநாதனை சேவை செய்து, ஏ தேவதொழுந்தேவே, யான் தேவரீரது அனந்த திவ்ய கல்யாணகுண விசேஷங்களைப் பற்றி பலவிதங்களாக போற்றிக் கொண்டாடின போதிலும் அதனால் எனக்கு போதிய மன திருப்தி இல்லை. தேவரீரது திவ்ய குணானுசந்தானம் செய்து கொண்டே வரவர அது இன்பமாய் காணப்படுகின்றது. சத்தியலோகத்திலே உள்ள ஸ்ரீராமாயணம் போன்ற 100 கோடி விருத்த பாவினங்களாலே தேவரீரை ஸ்தோத்தரிக்க யான் மிக்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆகையால் தேவரீர் திருவுளம் மகிழ்ந்து என் எண்ணமாகிய பேராவலை பெரிதும் நிறைவேற்றியுள்ள பிரார்த்திக்கின்றேன் என்று கூறியது கேட்ட பண்டரிநாதன் மனமுவந்து தனது திருவாய் மலர்ந்து, ஏ நாமதேவா, இம்மாண்ட பிறவியானது மிகவும் அனித்தியமுடையது என்பது நீ நன்கு உணரப்பெற்றுள்ளாய். அவ்வாறாய அதிகேவல சரீரத்தை நீர் நிலையுள்ளதாகக் கருதி என்னை சதகோடி விருத்தங்களினாலே துதித்திற்கு எண்ணம் கொண்ட நின் சங்கல்பமானது எவ்வாறு முற்று பெறுமோ? மனிதனுக்கோ கேவலம் 100 வயதே என கட்டளை ஏற்பட்டுள்ளது. எப்படி என்று? வேத 100 பிராயம் 100 மனிதர் தாம் பெறுவதேனும் பாதியும் உறங்கிப் போகும். நின்றது 15 ஆண்டு பேதையதாகும். பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் தேவை வேண்டேன் நரங்கமாநகருளானே என்ற பாசுர பிரகாரம் இதில் 50 வயது உறங்குவதால் கழிந்து போகின்றது. மற்ற பாதி வயதிலே பாலிய சேஷ்டியினாலும் யவன விஷயாதிகளினாலும் வியாதியினாலும் வீண்காலம் கழிவதினாலும் இப்படி பலவாறாக வெகு சீக்கிரம் ஆயுள் 100ம் சூன்யமாய்விடுகின்றன. இது இவ்வாறாக மரணம் என்பதோ என்ன காலம் என்று தெரியக்கூடியதாய் இல்லை. பால்யத்திலோ கௌமார திசையிலோ அல்லது அதிக கஷ்டமான யவனத்திலோ அன்றி வார்த்தகத்திலோ வந்து சரீரம் மாய்ந்து போகின்றது. சரீர நிலைமை இவ்வாறாய் இருக்கும்போது நீர் இத்தன்மையானதை மறந்து 100 கோடி விருத்தப்பாட்டுக்கள் பாடி ஆசை செய்ய வேண்டும் என்று கொண்ட கொள்கையானது நிறைவேறுவது எப்படி என பாண்டுரங்கன் நாமதேவரை வினாவல் செய்ய, நாமதேவரானவர் எம்பெருமானை துதி செய்து, என் அப்பா, நான் என் சரீரத்தையும் தேகதடத்தையும் நம்பி இந்த சங்கல்பம் கொண்டே நல்லேன். ஆனாலும் தேவரீரது திவ்ய திருவருட்பிரசாதம் பெறுவான் தினமும் வந்து சந்நிதி நின்று ஸ்மரித்து நாமோச்சரணம் செய்யும் மெய்யன்பர்களது கோருதலை நிறைவேற்றி வைப்பதையே துவஜங்கட்டியுள்ள தேவரீரது திருக்கருணையைக் கொண்டே படலாம் என்ற ஆசையே தவிர மற்ற ஆண்டவரே என்றும் இன்னும் ஸ்ரீ மகாபாரத யுத்தத்திலே யான் ஆயுதம் தொட்டு யுத்தம் செய்வதே இல்லை என்று உறுதிமொழி கூறி பரம பாகவதோத்தமராயுள்ள பீஷ்மாச்சாரியரது சபதம் நிறைவேற்றி வைப்பதற்காக தம் சபதம் கூறியாது ஆயுதம் எடுத்து ஆண்டது உலகில் யாவர் அறியார்? அல்லாமலும் யான் என் அன்புடைய அடியார்களின் சித்தமிசை குடிகொண்டு அன்னோர் கொண்ட கோருதலை முடித்திடுவதான கங்கணங்கட்டியுள்ளவன் ஆதலாலே நின் அடியனாயுள்ள யான் நின் திருவருட் பலத்தையே நம்பி இச்சங்கல்பம் செய்தேனின்றி வேறென்று என் ஆவி துணையோயாய் என்று கூறி இன்னமும் தேவரீர் சர்வ சுதந்திரத்துவம் உடையவராய் உள்ளீர். யானோ பரதந்திரனாய் உள்ளேன். ஆனாலும் நின் அன்பனாய் உள்ளதாலும் அன்பன் குறைமுடிக்கும் குணக்குன்றாய் தேவரீர் இருப்பதாலுமே இவ்வளவு திடங்கொள்ளலாயினேன் என்று கூற ஸ்ரீ பாண்டுரங்கன் மிகவும் மனம் கலிகூர்ந்து, ஏ மெய்யன்பு வாய்ந்த நமதேவரே, நீர் எம்மை நம்பி திடம் பெற்ற எண்ணத்தை நிறைவேற்ற திருளம் பற்றுவோம் அஞ்சற்க என்று உடனே நாமகளாரை நினைக்க, இதறிந்த அவ்வாணி தேவியார் அவனும் வந்து நிற்பவளாய் வந்தனம் புரிந்து, ஏ தேவசுரும் தேவனே, தேவரீர் அடிமையை ஈண்டு வரும்படி கருதியது ஏது கொண்டு என்று கேட்க, ஸ்ரீ பண்டரீபுர வாசன் பாமகளை நோக்கி, ஏ தேவ மாதரிசியே, நீ நம் அதிசிரேஷ்ட பக்தசிகாமணியாகிய நாமதேவரது வாக்குஸ்தானத்து அமர்ந்து அவர் விரும்பியவாறாக 100 கோடி விருத்தப்பாக்கள் அவரால் பாடச் செய்வீர் என்று கட்டளையிட, அது கேட்ட சாரதாள் அக்கட்டளையை சிறந்தாழ்ந்தேற்று தேவரீரது உத்தரவு பிரகாரம் செய்விக்கிறேன். ஆனாலும் தேவரீரது வைபவங்களைப் பற்றி துதி செய்யத்தக்க முறை சனக சனந்தனாதியர்க்கும் அசாத்தியமாயிருக்கிற போதும் வேதநாதனார் தேவரீரது ஆனந்தத்தை ஊர்ஜிதம் செய்ய முயற்சித்து கேவலம் 4 ஆனந்தத்தை ஊர்ஜிதமாக கூறி பிரம்மானந்தம் வரையில் கூறிப்போய் பரபிரம்மானந்த விஷயமானது நம்மனோர் இடத்துக்கு எட்டாமையாயிருக்கிறது என்று கூறி திரும்பிவிட்டார். அத்தகையதான தேவரீரது திவ்ய மங்களவுட பிரபாவங்களைப் பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு என்னால் சாத்தியமாகாதே. ஆயினும் தேவரீரது உத்தரவை சிறமீது கொண்டு ஸ்ரீ நாமதேவரது திருவாக்கிடம் அமர்ந்து 100 கோடி விருத்தப்பாக்களை பாடி தேவரீரை ஸ்தோத்திரம் செய்வேன். அவ்வாறு யான் சொல்லும் விருத்தப்பாடல்களை எல்லாம் எழுதுவதில் கையோட வல்லவராயுள்ள மகா திட தீரன் ஒருவன் வேண்டும் என்று விண்ணப்பிக்க, அச்சமயம் தேவதூரன் தேவனாகிய ஸ்ரீ பண்டரிபுர வாசராயுள்ள எம்பெருமானார் தாமே ஆளாக வந்து ஓலை எழுத்தாணி சகிதமாய் முன்வந்து தன்னையே அவ்வேலைக்கு இசைந்துள்ளதாக அபிப்பிராயம் கொண்டவராய் எழுதத் தொடங்கினார். இங்கனம் எழுதிவர ஸ்ரீ நாமதேவ சுவாமிகள் 94,40,000 பாட்டுக்களை சொல்லினர். இவ்வளவு கவிகளையும் சொல்லி வந்தவுடனாக ஸ்ரீ நாமதேவருக்கு பஞ்சபோத சம்பந்தமானது தனக்கு அசுசியாய் தோற்றமாக, அதனால் அவர் நித்தியமான லோகத்தை தாம் அடைதல் வேண்டும் என்னும் சுறுசுறுப்பு உண்டாகவே எம்பெருமானார் ஸ்ரீ நாமதேவரை ஆலிங்கனம் செய்து, ஏ புத்திரசிகாமணியோய், நீ சிறிதும் சோகமடைய வேண்டாம். இத்தேச வாசமானது தமக்கு கேவலம் சர்வ சாமான்யமாய் தோற்றியபடியினாலே உன் அபேட்சையின் பிரகாரமே நித்திய உலகம் சேர்வாயாக. கொஞ்ச காலத்தில் பின்னர் மீண்டும் இம்மண்ணுலகில் அவதரித்து துகாராம் என்கிற நாமதேயத்தோடு வந்திருந்து என்பால் மிகுந்த பக்தசீலனாய் அமர்ந்து தற்போது எழுதி முடியாது பாக்கியுள்ள 5,60,00,000 ரத்தப்பாடல்களை பூர்த்தி செய்து நும் எண்ணம் முடிப்பீராக என்றும், அதன்மேல் நமக்கு நித்தியானந்தம் உண்டாக்கலாம் என்று நியமிக்க நாமதேவ சுவாமிகள் மிக சந்தோஷித்தவராய் உத்தமமான நித்தியலோகம் பெற்றனர். தற்போது நாமதேவரது எண்ணிக்கையில் குறைந்ததான விருத்தப்பாவினங்களை பூர்த்தி செய்ய எண்ணியவராய் ஸ்ரீ பாண்டுரங்கன் நாமதேவர் சகிதமாக துக்காராம் சொப்பனத்தில் பிரசன்னமாய் பூர்வ வட்டாந்தங்களை அவருக்கு அறிவித்து, ஏ துக்காராம், நீரோ அனித்திய வியாபாரங்களை செய்யாது, எனது உத்தரவு பிரகாரம் நாமதேவரது குறையை பூர்த்தி செய்வீராக, நமக்கு யாம் சகாய புருஷனாக இருப்போம் என்று கூறி மறைந்தருளினர். இச்சொற்பனம் கண்ட துக்காராம் சுவாமிகளார் திடீரென்று எழுந்து சொற்பன விருத்தாந்தங்களை யோசனை செய்து ஆனந்தாதீதராய் பரவசப்பட்டு அந்நிய விஷயங்களான அவ்யாகிருத வியாபாரம் ஒழித்து எப்போதும் ஸ்ரீ பாண்டுரங்கன் பேரில் உலக விருப்பமாயுள்ள விருத்த பாடல்களையே பாடிக்கொண்டிருந்தார். மகாசாது ஜனங்களெல்லாம் இப்பாடல்களின் பொருளுணர்ந்து பிரம்மானந்த சாகரத்தில் ஆழ்ந்தனர். அறிவியனர்களான சில குறும்பர்கள் துக்காராம் சுவாமிகளை தூஷணை செய்து வந்தனர். இதொன்றும் சுவாமிகளால் சிறிதும் கவனியாது தம் சுவானுபூதியிலேயே சிந்தை செலுத்தி வந்தனர். மற்றும் சாதுக்களான செயலர்கள் யாவரும் தம்பொருட்டு செய்து வரும்படியான ஸ்ருதிகளை பற்றி சலித்தவராய், இவர்கள் எம்பெருமானே ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதிருக்க அங்கனம் செய்யாது கேவலம் என்னை துதிப்பதில் என்ன பலன் கண்டார்கள்? இது சுத்தமாக பிரயோஜனமில்லாத விஷயம். பின்னும் கொடிய துஷ்டர்கள் முன்னம் தம்மை இகழ்ந்து தூற்றினமையை உத்தேசித்து அன்னவர்களை நோக்கி, ஏ என் அன்பான சகோதரர்களே, நீங்கள் என் விஷயமாக வீண்சிரமம் கொண்டு வார்த்தையாடுவதிலும் பரமபிதா மாதாவாகிய ரகுபதியை துதித்தாலும் பலன் உண்டே. வீணாக என் குற்றத்தையே கணித்துக் கூறி தூற்றுவதில் என்ன காரியம்? எம்பெருமான் என் குற்றம் கண்டு கணிதம் செய்ய இயலாது ஒதுக்கியிருப்ப அத்துணராது உங்களால் ஆகாத காரியத்தில் தலையிடுவதால் நேர்வது பாப சம்பாத்தியமே ஆகும் என்று இனி இதை விட்டு வேறு கவனம் செல்லுங்கள். இதனால் நீங்கள் என்னை பற்றி நல்லவனாகுமாறு சொல்லி வருவதையே எண்ணி நான் உங்கள் நிமித்தம் நன்றியறிதல் செலுத்த கடமை உள்ளவனாயினேன். ஆகையால் உங்களுக்கு வந்தனம் புரிகிறேன். உங்கள் ஆத்மலாபத்துக்காக வேண்டிய நற்காரியாதிகளில் உங்கள் புத்தியை பிரயோகித்து நல்ல பலனை எதிர்பார்த்திருங்கள் என்று கூறினர். இனி துக்காராம் சுவாமிகள் ஆடிப்பிறப்பை உத்தேசித்து பண்டரிநாதன் உற்சவ தரிசனார்த்தமாகச் சென்று எம்பெருமானை மகாபக்தி விசுவாசத்தோடும் சீலத்துவத்தோடும் தொழுது வணங்கி ஸ்தோத்திரம் செய்து பிறவிக்கு வைத்தான ஆசாபாசங்களை அகற்றி சாந்தபதமுற்று கருவிகரணங்களையெல்லாம் தன்வசப்படுத்துவான் வேண்டி ஆகாராதிகளை ஒருவாறு சுருக்கி சுத்த ஆகார சாதனையுடன் நிதிரை விரக்தியாய் மனதடக்கி அகப்புற கரணாதீதம் செய்து ஏகாகிர சித்த சுவாதீனம் செய்து கொண்டு எப்போதும் ஸ்ரீ பண்டரிநாதனது அதி உத்தம கல்யாண குண விசேஷங்களை அன்பர் கூட்டங்களால் எடுத்து உபன்யசித்து பாடல் பாடி ஆனந்தமாய் இருந்து வந்தனர். பூங்காவன மலர்மணங்களை கவர்ந்து வீசும் மெல்லிய பூங்காற்றை ஒத்து பாகவத சீலர்களது திவ்ய உபன்யாச பிரகடனங்களால் நமது துக்காராம் சுவாமிகளின் திவ்ய குணப்பிரபாவங்களானவை நாடெங்கும் பரிமளமாயின. அவர் தம் அருங்குண விசேஷங்களையெல்லாம் அந்நாட்டு அரசனான சிவாஜி மன்னன் கேட்டறிந்து அவரை சேவை செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்னும் எண்ணமுடையவராய் தாம் தம் பதியை விட்டு புறப்படுவது தனக்குள்ள எதிரிகள் அறியா வண்ணம் வேடமாறி தன்னம் தனிமையாக புறப்பட்டு ஓர் தாம்பாளம் நிறைய பூவராகங்களை கொட்டி எடுத்துக்கொண்டு துக்காராம் சுவாமிகளது இல்லம் சென்று சரையில் என்று உள்ளே பிரவேசித்து சுவாமிகள் முன் வராகன் தட்டை வைத்து நமஸ்கரித்து எழுந்து நிற்க சுவாமிகள் மன்னனைக் கண்டதும் தாமும் எழுந்து அவருக்கு தக்க மரியாதைகள் செய்து கைகொடுத்து அழைத்து ஆசனத்தை இருத்தி ஆசி கூறி, ஏ மண்டலேஸ்வரா, தாம் கேவலம் எளியனே லட்சியம் செய்து இச்சிறுகுடிலேயே நாடி வந்ததைப் பற்றி தங்கள் அருங்குணத்தை அறிந்து ஆனந்திக்கிறேன். ஆனாலும் தாம் கொண்டு வைத்துள்ள பூவராகன் தட்டை மட்டும் கண்ட தட்சணம் மனம் வெறுப்படைந்துள்ளது. ஏன் தற்போது எம்பெருமானது திவ்ய திருவடி மலரில் மட்டும் பற்றுள்ளேனே அன்றி வேற வஸ்துவினிடத்தும் சிறிதும் பற்றற்றவனாயினேன். என் அந்தரங்கம் தாங்கள் அறியீர்கள் போலும். இந்த ஆட்கொள்ளியை மெல்ல போகும்போது கைப்பற்றிச் செல்லலாம். இதற்கு இங்கு இடமில்லை, காவலுக்கும் ஆளில்லை. தவிர யானை அங்கு யாத்திரையாக வந்துள்ளேன். இப்பொருளைக் கொண்டு யான் எதுவும் பெறப்போவதில்லை. உங்களுக்கு அத்தியந்தம் பிரயோஜனம் உள்ளவை இவை. சர்வசாட்சியாயுள்ள எம்பெருமான் ஜீவர்களுக்கு ஆங்காங்க வந்து புஷிப்பதற்கு வேண்டிய வழித்து ரட்சித்து வருகிறார். இங்கு யாக்கு ஏது குறை ஏறிட்டதாக கொண்டு வந்தீர்கள்? பெரிய வனாந்திரத்திலேயே தேனீக்களால் சேகரிக்கப்பட்டுள்ள தேனை பலரும் பங்கிட்டு திருப்தி அடைவதை ஒத்து கேவலம் லோபியர்கள் தங்கள் பாலுள்ள சொத்தில் ஏகதேசம் சிறிதளவு கூட ஏழை பிரதேசிகளுக்கு கொடாதும் தாங்களும் அனுபவியாதும் கண்மூடித்தனமாக சேமித்து வைத்து அழும் பொருளானது அந்தத்தில் அவர்களுக்கும் பயன்படாது, மற்ற பந்துமித்ராளுக்கும் பிரயோஜனமின்றி யார் யாரோ அனுபவிக்க ஹேதுவாய்விடுகிறது. மிகவும் உயர்ந்து பெருத்த ஆக்ருத்தியோடு வானளாவி உள்ளதானதும் அச்சலமாயதுமான பர்வதமானது தான் வேறோரிடம் சென்று ஆகாராதிகளை தேடாது, தானுள்ள ஸ்தானத்திலேயே ஜீவித்திருக்கின்றது. இவ்வாறாக தாம் கொண்டு வந்த திரவியத்தை கொண்டு என் பழைய கர்மம் நீங்கப் பெறுவேனா? இன்னும் திரவியமுடையவர்கள் அதைக் கொண்டு வயிறார உன்னை ஹேத்துவின்றி ரோகாதிகளால் உண்ட அற்ப ஆகாரத்தையும் கக்கி சாகிறார்கள். சாதாரணமான ஜனங்கள் திவ்யமாக அறுசுவை பதார்த்தங்களோடு உண்டு உடுத்தி சுகமாக வாழ்ந்து வருகிறார்கள். என் அகத்தும் புறத்தும் வியாபித்து என் இழைப்பு அறிந்து அமுதூட்டி வரும் பரமபிதாவாகிய ஸ்ரீயப்பதியாருக்கு பொருள் திட்டிய காலத்திலே யான் இப்பொருளை விரும்பி பெறுவேன். தவிர என் ஐயன் ஏதுமின்றி ரட்சியாத காலத்திலே யான் தம்முடைய ரட்சணையை எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஓர் காலத்திலே மகா தவசிரேஷ்டர் ஒருவர் கிரந்தம் புரிந்து கொண்டு வருகையில் இந்திரனாவான் அவரது தவத்தை கெடுக்கும்படியாக எத்தனைத்து உருவம் மாறி வந்து அத்தவசிரேஷ்டரை நோக்கி, ஏ தவசீலரே, யான் சில காரியார்த்தமாக புறம் போய் வரவேண்டி இருப்பதால் அதுவரையில் இந்த வாழாயுதத்தை தாம் தம் வசம் வைத்திருந்து பிறகு யான் வந்து கேட்கும் போது கொடுத்தள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்க அத்தவசிரேஷ்டர் அதற்கு இசைந்தவராய் நல்லது ஆகட்டும் என்று வாளை வாங்கி தன்னகம் வைத்துக் கொண்டு அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பின்னர் அந்த மகாதவசியா, இந்த வாழாயுதமானது மிகவும் வனப்பு வாய்ந்ததாய் இருக்கிறது, இதை நாம் சிறிது அலட்சியமாக வைத்திருப்போமாயின் எவர்களாவது சமயம் நேர்ந்தொழி கொண்டு போய் விடுவார்களாயின் கொடுத்தவர்க்கு ஏது சொல்வது? ஆகையால் அங்கும் இங்கும் எங்கும் வையாது தன் கைவசமாகவே பிடித்துக் கொண்டு வெளிப்போகும் போதும் வரும்போதும் வெகு ஜாக்கிரதையாயிருந்து பாதுகாத்து கைவசமே பிடித்து வந்தார். தவசிக்கு தவம் போய் வாளில் லட்சியமே தவமாக முடிந்தது. இன்னும் இவ்வாளின் குணவிசேஷமாக தவசியாருக்கு பெருமை ஒழிந்து தாமசகுணம் அதிகரித்து எந்த சிறிய ஜீவன்களைக் கண்டபோதெல்லாம் சம்ஹரித்துக் கொண்டு தன் காலத்தை கெட்ட காலமாக கழித்து முடிவில் நரகத்துக்கு ஆளானார் என்பதாக சீதாதேவியார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்குச் சொன்னதாய் ராமாயணம் கூறுகின்றது. ஆகவே இதனால் நாம் கண்டு அறிய வேண்டியதாயிற்று. என்ன, நமக்குரிய உத்தம காரியத்திலே கண்ணாயிராது அதை ஒழித்து வேறு எதிலும் நம் புத்தியை செலுத்துவதே பிசகு என்பதேயாகும். ஆகையால் ஏ முகடவர்த்தனா, தாம் வைத்துள்ள ஆட்கொல்லி என்னும் பெயர் பெற்ற வராகனை நான் தம்பிடம் பெற்றுவிடுவேனாயின் முதல் முதல் எனக்கு இப்பொருளால் மமதகங்காரம் என்னும் பேய் பிடித்துவிடும். அது பிடிக்கவே எனது என்னும் அமகாரம் வந்து குந்திக் கொள்ளும். ஆகவே இந்த இரண்டு வகையான துஷ்ட சிநேகிதர்களை இஷ்டம் செய்து விடப்படாது என்கிறேன். இன்னும் இந்த கொடியரை நமது ஆண்டவர்க்கு இருப்பிடமாகியதும் ஆலயமாகியதுமான நமது ஹிருதய ஆலயத்தை அவருக்கு சுதந்திரமாக்கி இருந்ததை விட்டு இப்போது மிகக்கூடிய அகங்கார முகாராதிய தீய நேசர்க்கு ஆக்குவது முற்றிலும் பிசகாய் முடிந்திடும் என்க. யான் எந்த எந்த இடங்களில் சென்று கொண்டு வந்திடனும் என் மனமானது தனது வீட்டிலுள்ள பொருளாகிய பரம்பொருளையே துதித்துக் கொண்டு வருமாக்கும். இந்த பொருளோ அசத்தாகிய விஷயாதிகளுக்கெல்லாம் தாயகம் போன்றிருந்து நரக துன்பத்திற்கு ஆளாகச் செய்துவிடுமாக்கும். அல்லாமலும் நல்ல விஷய விருப்பம் உள்ளவனுக்கு நித்திய அனித்திய புத்தியானது சுத்தமாக சூன்யத்தை அடைந்து சாஸ்திர ஆராய்ச்சிக்கு தாய்ச்சி வரும். கடவுள் கட்டளை என்னும் சாஸ்திரங்களை தள்ளி நடப்பதால் நிச்சயமாக நரகமே பிராப்தமாகும் என்க. இந்த பொருளை சத்விநியோகம் செய்தால் அதன் மூலமாக ஏதும் அபராத விவகாரம் ஏற்படுமோ என்று சொன்னால் அனர்த்தகேதுவான பொருளைத் தேடி உறக்கம நரகத்துக்கு தப்பி நல்ல காரியாதிகளில் செலவு செய்து புண்ணியத்தை சம்பாதித்து விடுவோம் என்பதும் நிச்சயமல்ல. இதனாலேயே தேர்ந்த அறிவுடை சாதுக்களெல்லாம் யாதொன்றினும் பற்றுவையாது எம்பெருமான் திருவடியிலேயே பற்று வைத்தவர்களாய் திரவியத்தில் விரக்தி அடைந்து வைராக்கியத்தை கைக்கொண்டு மௌனநிஷ்டாவராளாய் ஒருவனைப் பற்றி ஓரகத்திருப்பர். அதனாலே ஏ உத்தம புத்தியுடைய மன்னரேரே, இப்பொருளை கொண்டு போங்கள். இது எனக்கு ஓர் உபகாரமேயாகும். எனக்கு சந்தோஷம் உண்டாக செய்ய வேண்டும் என்று இஷ்டமிருக்குமானால் இப்பொருளைக் கொண்டு ஏழை பரதேசிகளுக்கு கொடுத்து என்னோடும் சேர்ந்து எம்பெருமானை துதி செய்து வாரும். இப்படி செய்து வருவீரில் அந்த பஜன கோஷம் கேட்டு யான் மெத்த சந்தோஷமும் உடையவன் ஆவேன். இவ்வழியின்றி விஷயத்துக்கு சமதையான பொருளை கொடுத்து என்னை நரகவேதனைக்கு ஆளாகச் செய்ய வேண்டாம் என கூறி அந்த பொருளை வெறுத்து பரமாத்ம பஜனம் புரியலானார். அன்றைய தினம் ஏகாதசி புண்ணிய காலமாகையால் சாது துகாராம் சுவாமிகள் செய்து வந்த பகவத் பஜனத்தில் பிரீதி கொண்டவராய் சிவாஜி மன்னர் தம் அரண்மனைக்கு ஏகாது பஜனாந்தரம் கேட்டு பக்தியில் மூழ்கியிருந்தார். இவ்வாறு பஜன பிரீத்தி கொண்ட மன்னர் சற்று நேரம் கேட்டிருந்த விசேஷத்தினாலே அவருக்கு பஜனையில் மிகவும் விருப்பம் உண்டாகி ராஜாங்க விஷயத்தில் மனம் செல்லாதும் நம் மகத்தையே நினையாதும் 2 மாத காலம் துக்காராம் சுவாமிகளை பிரியாது கூடவே இருந்து வந்தனர். இவ்வாறாக இந்த சிவாஜிராஜனுக்கு விரோத பான்மையுள்ள அவுரங்க பாஷாவானவன் சிவாஜி மன்னனை இச்சமயம் பிடித்து வந்துவிட வேண்டும் என்று சமய நோக்கியுள்ளவனாய் தன் தூதுவர்களைக் கொண்டு துப்பறிந்து அந்த மன்னனை கையோடும் கொண்டு வாருங்கள் என்று குதிரை வீரர்களில் சுமார் 2000 பேர்கள் வரை அனுப்பி வைத்தான். இந்த 2 பட்டாளங்களும் கவுலாக வந்து துக்காராம் சுவாமிகளின் ஜாகையை வந்து கோட்டை வளைப்பாக சூழ்ந்து கொண்டார்கள். இப்படி சூழ்ந்தவுடன் இவர்களில் 4 வீர தீரர்கள் உள்நுழைந்து சிவாஜி மன்னர் இருப்பது எங்கு என்று வினவ அச்சமயம் சிவாஜி மன்னர் பிரமை கொண்டவராய் யாதும் பேச்சு மூச்சுக்கு இல்லாமல் மயக்கமுற்றிருந்து விட்டார். இவ்விஷயம் சாதுக்கள் வாயிலாக சுவாமி துக்காராம் அவர்கள் அறிந்து கொண்டு நீங்கள் யாவரும் பீதியுறாது எம்பெருமானை தியானம் செய்து பஜனம் பாடி வாருங்கள், மற்றவர்கள் பஜனம் கேட்டிருங்கள் என்று அறிக்கை செய்ய யாவரும் அவ்வாறே இருந்து வந்தனர். பின்னும் சுவாமிகள் ஸ்ரீ பண்டரியப்பன் நம் பக்கம் இருக்க நமக்கு ஆபத்தும் வருமோ, ஓர் சமயம் இத்துருக்கச் சிப்பாய்கள் நம்மை கொலை செய்வரோ என்று அஞ்ச வேண்டாம், அவர்கள் அவ்வாறு செய்வார்களாயின் நாம் நமக்குள்ள கர்ம உடம்பு என்னும் காராகிரகம் ஒழிந்து பரபிரம்மானந்த பேற்றை பெறுவோம் என்பதில் ஐயமில்லை. இந்த சரீரம் எவ்வளவு காலம் இருந்தாலும் ஓ நாளில் இறப்பது நிச்சயம். ஆகையினாலே மரணத்துக்கு பயப்பட வேண்டாம், விசனமும் அடையாதீர்கள். இந்த துலுக்க வீரர்கள் நம்மை இப்போதே சம்ஹரிப்பார்கள், ஆனால் நம் பாக்கியம் மகாபாக்கியமேயாகும் என்று கூறினர். அப்போது தூதுவர் கேட்ட துப்பறிந்த சாதுக்கள் சிலர் ஒப்புரவாக சிவாஜி மன்னர் இங்கு இல்லை ஐயா என்றனர். கூறியதில் நம்பிக்கையற்ற வீரர்கள் பட்டாக்கத்தியை கை கொண்டவர்களாய் துக்காராம் சுவாமியின் இல்லத்துள்ளும் நுழைய சுவாமிகள் பகவானை பஜனங்களால் துதி செய்து கொண்டே வரும்போது, ஏ தேவதேவா, தமது கீர்த்தனாசிரவண ஆனந்தத்திற்கு விரோதமாக இச்சமயம் தேவரையில் லீலை என்ன அவசியமோ என்று பிரார்த்தனை செய்ய உடனே ஸ்ரீ பாண்டுரங்க பிரபுவானவர், ஏ சாதுக்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் வழக்கம் போல் பகவத் சங்கீர்த்தனங்கள் பாடிக்கொண்டே வாருங்கள், மற்ற விஷயங்களை யாம் கவனிப்போம் என்பதாக துக்காராம் சுவாமிகளோடும் கூறி தாம் சிவாஜி மன்னன் வேடத்தராய் வெளிவந்து குதிரையொன்றில் ஆரோகணித்து கையில் வலயம் கொண்டு ரணரங்க சூரனாகச் சென்று வட்டமிட்டு வந்தனர். அச்சமயம் துக்காராம் சுவாமி சமீபம் உள்ள சாதுக்களிடமும் சிவாஜி மன்னரிடமும் வெளியில் நடைபெற்றதான பகவான் விஷயம் தெரியாது போயிற்று. அப்போது சுவாமிகளது இல்லத்தை அரண் செய்திருந்த 2 பட்டாளத்தாரும் சிவாஜி மன்னன் இதோ போகிறான் என்றும் இவனே நமக்கு பயந்து வெளிச்செல்கிறான் என்று கருதியவர்களாய் அந்த மாய சிவாஜியை பின்தொடர்ந்து பெரும் கூக்குரலோடு திரண்டு ஓட பகவான் சிறிது தூரம் வேகத்தோடும் போயினர். ஆனாலும் ஒவ்வொரு சமயம் அவர்களுக்கு அகப்பட்டு வருவது போல் பைய சமீபித்துச் சென்றதும் அவர்கள் இவரை சமீபிக்கும் போது தாம் வேகத்தில் போதலுமாகிய சமிக்ஞை வேலையாகவே சென்று முற்பட்ட வனத்தோடு நுழைந்து போக இவர்களும் உடன் செல்ல கடைசியாக எதிரிகளை நடுவனத்தில் கொண்டு சேர்த்து மாய சிவாஜியார் மாயமாய் மறைந்தனர். பின்னர் எதிரிகளான குதிரை வீரர்கள், ஐயோ சிவாஜியை காணோமே, இது என்ன ஆச்சரியமாயிருக்கிறதே, இவ்வனாந்தரமான காட்டில் நம்மை கொண்டு வந்து விட்டு சிவாஜி இவ்வாறாகவோ மறைந்து போய்விட்டானே, இந்த தந்திரசாலியை இனி நம்மால் பிடிக்க இயலாது என்று அனைவரும் ஒருங்குறப் பேசி இனி நாம் கஷ்டப்பட்டது போதும் என்று வந்த வழியை பிடித்துக் கொண்டு இங்கே வந்து கொண்டிருந்தனர். அன்றைய தினம் ராத்திரியிலே 3 ஜாமங்களுக்கு மேலே நிலவு மறைந்து மகா அந்தகாரமாய் ஒருவரை ஒருவருக்கு தெரியக்கூடாது அவ்வளவு காரிருளாக இருந்தமையால் நாட்டிசையும் பார்க்க ஒரே இருளாக கிழக்கு மேற்கு தெரியாதும் ரோடு வீடு பள்ளம் மேடு யாதொன்றும் தெரியாமல் போகவே குதிரைகள் வழிதெரிந்து நடக்க இயலாது, கானகத்துள்ள பெருத்த விருட்சங்களைக் கண்டு மருண்டு திக்கு திசை தெரியாது, தன்மீதுள்ள சோல்ஜர்களை எல்லாம் பள்ளமேடுகளில் தட்டி தடுமாறி வீழ்த்திவிட்டு ஒன்று போன வழி மற்றொன்று போகாமல் 4 பக்கங்களிலும் செதறிப்போய் புதரிலும் உள்ளிலும் வனத்திலுமாக பலவாறு வீரர்களெல்லாம் நடக்க வழி தெரியாதும் சிலர் கொடிகள் புதர்கள் மேடு பள்ளங்கள் புத்துகள் இவை ஒன்றும் தெரியப்படாமல் குளம் கொட்டை வாய்க்கால்களெல்லாம் விழுந்து மாய்ந்தார்கள். ஆகாரமின்றி சிலர் நடக்க முடியாது. அவ்வனமே கசியாய் கிடந்து இரவு முழுவதும் பயந்து கதறி செத்தார்கள். தூக்கம் வர அதனால் மார்க்கம் தெரியாது, திசை தப்பி சாய்ந்தனர். இப்படியாக வந்த சேனைகளெல்லாம் பாய்பட்டு போயின. மறுநாள் பகல் போதிலே துஷ்ட மிருகாதிகளுக்கு இரையாயினர். இவ்வாறாக அநேகமாய் குதிரைகளும் வீரர்களும் அக்காட்டிலேயே மாண்டு போயினர். எதிரிகள் கதி கோலமாக பண்டரிநாதன் இங்கே துக்காராம் சுவாமிபால் வந்து உங்கள் பஜன பக்த கூட்டத்துக்கு வந்த ஆபத்தை தொலைதூரமாக அனுப்பிவிட்டேன். இனி நீங்கள் உங்கள் பகவத் பஜனையை யதாபிரகாரம் செய்து ஆனந்தம் அடைவீர்களாக என்று கூறிவிட்டு மறைந்தருளினார். உடனே அனைவரும் யதார்த்த சிவாஜி மன்னரும் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். தாசர் கூட்டத்தார் யாவரும் விடியமளவும் ஜெயஜய விட்டல பாண்டுரங்க விட்டல என்று பஜனம் புரிந்து இரவை விடிய வைத்தனர். விடிந்த பின்னரும் ஹரிகிருஷ்ண பஜரே ஆனந்த பஜரே என்று பஜித்த வண்ணமாகவே காலம் கழித்து வந்தனர். இவ்வாறாக பஜகோவிந்தம் ஜெயகோவிந்தம் ஹரிகோவிந்தம் ஜெய ஜெயவெட்டல ஜெய ஜெயவெட்டல என்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் செய்து விடிந்து சூரியோதயமானவுடன் பஜனை முடிந்து தாசர் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து வந்தனம் புரிந்து கொண்டவர்களாய் ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்தார்கள். பின்னர் அந்நகரவாசிகளுள் பலர் சிவாஜி மன்னரைக் கண்டு மகிழ்ந்து இவர் எவ்வாறு துருக்கற்கைக்குள் அகப்படாது மீண்டனர் என்று வியப்புற்று துக்காராம் சுவாமிகளின் பொருட்டு ஸ்ரீ பாண்டரங்கநாதர் நம் எல்லோரையும் ரட்சித்து காத்தருளினார் என்று ஒருவரோடொருவராக சொல்லிக் தத்தம்மிடம் போய் சேர்ந்தனர். துக்காராம் சுவாமிகளுக்கு சிவாஜிராஜன் கொடுத்த வராகனை சுவாமிகள் வேண்டாம் என்று திரஸ்கரித்து விட்டமையினாலே சிவாஜி மன்னர் மனமிறங்கினவராய் சாமானிய வணிக வேடம் தரித்து தாசக்கு ஏதும் கொஞ்சம் தானியமாவது கொடுத்து சரி செய்ய வேண்டும் என்று தன் அந்தரங்கத்தில் எண்ணியவராய் ஓர் இரவில் எருவு ஒன்றில் அரிசி மூட்டை போட்டு ஓட்டிக் கொண்டு போய் துக்காராம் சுவாமிகள் வீட்டில் வந்து சுவாமிகளைக் கண்டு வந்தன வழிபாடுகள் செய்து பாகவதோத்தம ரத்னமே யானோ சாதாரணமான ஓர் அரிசி வியாபாரியாய் உள்ளேன். எனது வியாபாரத்தால் இந்த கிராமத்திலே இருந்து ஆண்டவன் அனுகிரகத்தினாலே நயபயன் காரணமாக எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கப்பட்டுள்ளபடியால் தேவரே தயை கூர்ந்து தங்கள்பால் வந்து கூடி காலக்ஷேபம் கேட்கும் சாதுக்களுக்கு பிரசாதமாக அளித்தருள வேண்டுமாய் மிகவும் நமஸ்கார பூர்வம் பிரார்த்திக்கிறேன் என்று மிகவும் தாழ்மையாய் கூற அது கேட்ட சுவாமிகள் வணிகனது யதார்த்தமான நல்ல எண்ணம் கண்டு மறுதளிக்காது யாதும் கோராது மௌனமாயிருக்க அது கண்ட வேடதாரியான வணிகர் போகட்டும், இந்த மட்டுக்குமாவது திரஸ்கரியாமல் மௌனமாயிருந்தனரே, இது போரும் என்று கண்டு உடனே அரிசி மூட்டியை இறக்கி சுவாமிகள் அகத்தில் சேர்த்துவிட்டு விடைபெற்றவராய் தமது அரண்மனை சென்றனர். இவ்வேளை எம்பெருமான் செய்ததாகவும் ஓர் பிரதி கூறுகிறது. உடனே துக்காராம் சுவாமிகள் தம் பத்தினியாரை அழைப்பித்து இந்த அரிசி மூட்டையை எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டு இதில் சொற்பமாக உனக்கு பிரித்தெடுத்துக் கொண்டு மற்ற அரிசியை தினே தினே சாது பிரதேசிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னமாகவாவது அல்லது உபாதானமாகவாவது கொடுத்து வர வேண்டும் என்று சொல்லினர். இதுகட்ட இல்லக்கிழத்தியார் தமக்கு சுவாமிகள் கூறிய விநியோக திட்டமானது சமாதானப்படாமல் மூட்டை முற்றிலுமே தாம் வைத்துக் கொள்ள எண்ணம் கொண்டு விட்டார். இந்த விஷயத்தை குறிப்பாய் உணர்ந்த சுவாமிகள் மனசுக்கு சமாதானமற்றவராய் உடனே எழுந்து வந்து தாமே அரிசி மூட்டையை பிரித்து படிகொண்டு அளந்து ஒரு நாள் அமுது படி மட்டும் தமக்காக வைத்துக் கொண்டு மற்றெல்லாவற்றையும் சாதுக்களுக்கும் பிரதேசிகளுக்கும் பங்கிட்டு அளந்து விட்டார். இந்த விஷயம் அரசனது காதுக்கு எப்படியோ எட்டியது. இதறிந்த மன்னர் துக்காராம் சுவாமிகளது சுத்த புத்தியைக் கண்டு மிகவும் வியப்புற்று வந்தனர். இவ்விஷயம் இப்படியாக சுவாமிகள் ஆலயம் சென்று ஓர் தினம் எம்பெருமான் சேவை செய்யப்போய் பகவத் பஜனம் செய்து கொண்டு பிரம்மானந்தமாக இருந்தார். இவர் இப்படியாக பகவத் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிற போது அவ்வூரிலே உள்ள ஓர் வலையல் வியாபாரியானவன் சதாகாலமும் கோவிலுக்கு போய் எம்பெருமானை சேவித்து பின்னர் துக்காராம் சுவாமிகளது பிரம்மானந்தமான பஜனையை கேட்டுக்கொண்டே இருந்து ஆனந்தம் அடைவது வழக்கமாய் இருந்து வந்தது. இப்படி இருக்கிற போது ஒரு நாள் அவ்வளையல் வியாபாரியின் குழந்தைக்கு மாந்தவியாதியுற்று தொந்தரவுபடுகிற போது வியாபாரி வழக்கம் போல் கோவிலுக்கு போக புறப்பட்டார். இது விஷயமறிந்த இவர் மனையால் வெளிவந்து கோவிலுக்கு போகும் தன் எஜமானை வழிமறித்து நின்று வீட்டிலே நம் குழந்தையானது மாந்த நோவிலே மெத்த உபதிரவப்பட்டுக் கொண்டிருக்கிற போது கூடவா கோவில் என்று போக வேண்டும். துக்காராம் உபதேசம் காதில் நன்றாய் ஓதிவிட்டாரே, நன்றாய் இருக்கிறது, போகிறது, போய்த்தான் ஆக வேண்டும் போலும். போய் வரும்போது அங்கே உள்ள பெரியவாள் யாருக்கும் வைத்தியம் தெரிந்திருக்கும், அவர்களை விசாரித்து நல்ல வார்த்தை கூறி குழந்தை வியாதியை ஓதி கூட்டி வரவும் என்று ஞாபகம் ஊட்ட வியாபாரியும் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்குள் சென்று துக்காராம் சுவாமியாரது திவ்ய பஜனாமிர்தபானம் பண்ணிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் வீட்டில் குழந்தை மாந்தரியாதியால் மாண்டுவிட்டது. பெற்ற தாயானவள் மிகவும் வருந்தி அழுது கொண்டே அச்சவக்குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு புருஷன் போயிருந்த ஆலயம் அடைந்து அங்கு ஓர் புறமிருந்து நாயகனுக்கு தெரிவித்து பிறகு துக்காராம் சுவாமியை பார்த்து, ஏ சுவாமிகளே, தாங்கள் என் குடும்ப விஷயமாக ரொம்பவும் இடைஞ்சலாக பஜனை செய்து கொண்டு எம் புருஷனையும் கெடுத்து விட்டீர்கள். இப்போது என் குழந்தை மாந்தரியாதியால் இறந்து போய்விட்டதே. இதற்கு வியாதி பிடித்த தினத்திலிருந்து என் எஜமானுக்கு பிரதிதினமும் குழந்தை சீக்கை பற்றி கூறி ஏதும் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லச் சொல்ல காதில் வாங்காது தங்கள் பஜனையே கதி என வந்து உங்கள் பஜனையை கேட்டுக்கொண்டு இருந்து விட்டாரே. இப்போது இந்த குழந்தையை அவர் ஏதும் பார்த்து வைத்தியம் செய்யா குறையாலேயே குழந்தை மாண்டுவிட்டது. ஐயனே, இதற்கு நான் என்ன செய்வேன் என்று அவர் பாதத்தடியில் சவத்தை போட்டு அழ ஆரம்பித்தனர். உடனே அங்கு பஜனம் கேட்டிருந்த சாதுக்கள் பலர், அடி மூடே, உனக்கு என்ன வைத்தியம் பிடித்திருக்கிறதா? இப்பிணப்பிள்ளையை இங்கு ஏன் கொண்டு வந்து போட்டு துன்பப்படுகிறாய்? உன் புருஷனை இங்கு யார் வந்து இருக்க அழைத்தார்கள்? கொஞ்சமேனும் ஞானமில்லாத பேயாய் இருக்கிறாயே. உன் புருஷன் இருந்தால் அவனை நீ அழைத்து போகலாம், வேறு பேசாதே போ என்று கூற, அது கேட்ட துக்காராம் சுவாமிகள், அந்த அம்மாளை கோபிக்க வேண்டாம், நீங்கள் அனைவர்களும் அது விஷயத்தை கவனிக்காமல் உங்கள் வேலையாகிய திவ்ய பஜனம் புரிவதை கவனியுங்கள், இந்த பகவத் பிரார்த்தனா சப்தமே பெரிய கர்ணாமிரதமாகும் என்று கூற, இது கேட்ட சாதுக்கள் அனைவரும் ஒரு கழுகை நேரத்துக்கு ஒரு முகூர்த்த நேரம் வரை யாவரும் ஒருமனப்பட திவ்ய நாம பஜனம் ஆகாயமளாவ கோஷம் செய்து வந்தனர். உடனே பேர குழந்தைக்கு பிராணன் உண்டாகி எழுந்து விளையாட ஆரம்பிக்க அவ்வற்புதத்தை கண்ட சர்வத்ராளும் பரமானந்தத்தில் மூழ்கி இன்னும் முன்னிலும் பார்க்க பான்பரங்க விட்டதா ஜெய ஜெய விட்டதா என்று இழையராது ஆனந்த மேலிட்டால் கோஷித்து வந்தனர். உடனே சிசுவின் தாய் குழந்தையை எடுத்து வந்து தாசர் தாழடியில் இட்டு, ஏ மகாபிரபுவே, தேவரீரந்த பாண்டுரங்கரே அல்லாது வேறல்ல என்று நினைக்கிறேன். ஆஹா, என் ஆண்டவா, தேவரே தம் மகத்துவமரியா மாபாவிக்கும் கருணை கொண்ட மாண்பரி யான் அறியவல்லேனா? திரிலோகமும் தம் திறங்கண்டறிய கிடைக்கின்றதே. ஆச்சரியம் ஆச்சரியம், பேதமையே ஓர் உருவாய் வந்துள்ள என் மடமை வார்த்தைகளுக்கு மனம் கோணாது என் குழந்தைக்கு உயிர்ப்பிச்சை அளித்த உத்தமோத்தம பிரபுவே, யான் மடத்தனமாகிய வார்த்தைகளை சீதும் மனதில் வையாது, எனக்கும் இந்த மதனைக்கும் தங்கள் பூர்ண ஆசீர்வாதம் செய்து எனக்கு எல்லாம் ஏக உத்தரவளித்து அருள நமஸ்கரித்து கேட்டுக் கொள்கிறேன். ஓ என் ஆண்டவரே என்று நமஸ்கரித்து குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டு ஆசி பெற்று தன் அகம் சென்றனர். பின்னர் இக்குழந்தையின் பிதாவானவரும் வந்து சுவாமியை நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்து, அடியே, நின்று முதலாக இந்த சரீரம் உள்ளவரையும் தேவரே தம்மாளாகிவிட்டேன், ஆகையால் இந்த அடிமையை ஒப்புக்கொண்டு அருள்வீராக என்று கூறி சுவாமிகளது அனுமதி பெற்றுச் சென்றனர். இதன் பின்னர் அப்பஜன கோஷ்டியரான சாதுக்கள் அனைவரும் இவ்வதியற்புதத்தைக் கண்டு ஆனந்த பிரபசத்தராய் துக்காராம் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்து ஸ்தோத்திரம் புரிந்து வாயார வாழ்த்தியவர்களாய் சுவாமிகளிடம் ஆசியும் விடையும் பெற்று தத்தம் இல்லம் ஏகினார்கள். இவ்வற்புதம் தேவதந்துமி போல் எங்கும் பரவி ஜெகத்பிரசித்தமாய் உலகம் போற்றத்தக்க மகாமரியாதைகளோடும் சுவாமிகளும் இல்லம் அடைந்தனா.